15வது சேர்ப்பின் பண்டிகை. குழப்பமிகுந்த பிரச்சனை. ஆண்டவர் நமக்கு முன் சென்று திறந்து வைக்கிற ஊழிய பணிகளை ஆதரிப்பதற்கு தேவையான நிதியை நாம் எவ்வாறு திரட்டலாம் என்கிற குழப்பமான கேள்வி பல வருடங்களாக நமக்கு முன் நிலவி வருகிறது. சுவிசேஷத்தின் தெளிவான கட்டளைகளை வாசிக்கிறோம். வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு ஊழிய பணிகளின் தேவைகள் தெரிய வருகின்றன. செய்யப்பட வேண்டிய வேலையை விரைவாக செய்வதற்கு தெய்வீக நடத்துதலின் அறிகுறிகளும் நேர்மறையான வெளிப்பாடுகளும் சேர்ந்து நம்மை வற்புறுத்துகின்றன. வெற்றிகரமான ஒரு திட்டம். அவிசுவாசிகளை ஆதாயப்படுத்துவதற்கான புதிய திட்டங்களில் ஒன்றுதான் சேர்ப்பின் பண்டிகை நடத்துவதாகும். கடந்த சில வருடங்களாக அநேக இடங்களில் இது வெற்றிகரமான திட்டமாக அமைந்துள்ளது. அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துள்ளது. ஊழிய பணி நிதிக்கு அதிக வழிமுறைகளை திறந்துள்ளது. அஞ்ஞான தேசங்களில் 3 தூதனுடைய தூது பரவி வருவது பற்றி இங்குள்ள நம் விசுவாசத்தை சேராதவர்களுக்கு நன்றாக புரிய வைக்கும்போது அவர்களும் மனதில் தூண்டப்படுவார்கள். வாழ்க்கையையும் இருதயங்களையும் மாற்ற அத்தகைய வல்லமை படைத்த சத்தியத்தை அதிகம் அறிந்து கொள்ள சிலர் முயன்றும் இருக்கிறார்கள். சகல வகுப்பினரிலும் ஆண்களும் பெண்களும் ஆதாயமடைந்திருக்கிறார்கள். தேவநாமம் மகிமைப்பட்டுள்ளது. அவிசுவாசிகளிடமிருந்து காணிக்கை வாங்குவது தகுதியாக இருக்குமா என்று சிலர் கேள்வி எழுப்பலாம். அவர்கள் தங்களிடம் இவ்வாறு கேட்டு பார்க்க வேண்டும். நம் உலகின் உண்மையான எஜமான் யார்? அதன் வீடுகளும் நிலங்களும் பொன்னும் வெள்ளியுமான பொக்கிஷங்களும் யாருக்குச் சொந்தமானவை? நம் உலகத்தின் நிறைவு தேவனுடையது. கீழ்ப்படுகிறவர்கள் கீழ்ப்படியாதவர்கள் என அனைவருடைய கரங்களிலும் தம் உடைமைகளை தேவன் ஒப்படைத்திருக்கிறார். தம் ஊழியத்தை ஆதரிப்பதற்காக உலக மனிதர்களும் விக்கிரகாரதனைக்காரரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து கொடுக்கும்படிக்கு அவர்கள் இருதயங்களை அசைக்க தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அவர்களை ஞானமாக அணுகவும் உதவுவது தங்கள் சிலாக்கியமென அவர்களை சிந்திக்க வைக்கவும் அவர்களுடைய மக்கள் பழக வேண்டும். அப்போது தேவனும் இவ்வாறு செயல்படுவார். தேவ பணிக்கான தேவைகளை வசதிகளும் செல்வாக்கும் படைத்தவர்களுக்கு முன் சரியான வெளிச்சத்தில் வைக்கும்போது தற்கால சத்தியத்தின் நோக்கத்தை பரப்புவதற்கு இவர்கள் அதிகமாக செய்ய முடியும். உலகத்தோடு சேரக்கூடாதென தீர்மானித்ததால் தாங்கள் பெற்றிருக்கக்கூடிய அநேக சிலாக்கியங்களை தேவ மக்கள் இழந்திருக்கிறார்கள். அரசாளுகிறவர்கள் இருதயங்களிலும் அதிகாரிகளுடைய இருதயங்களிலும் தம் மக்களின் சார்பாக ஆண்டவர் இன்னும் பேசி வருகிறார். அவரது நோக்கம் நிறைவேறுவதற்காக கொடுக்கும்படி அவர் தூண்டுகிறவர்களிடமிருந்து அவருடைய ஊழியர்கள் உதவி பெற வேண்டும். இந்த காணிக்கைகள் மூலமாக இருளில் சிக்கிய தேசங்களில் சத்தியத்தின் ஒளி கிடைக்கும்படியான வழிகளை திறக்கலாம். இந்த மனிதர்கள் தேவனுடைய ஊழியத்தில் அக்கறையற்றவர்களாக இருக்கலாம், கிறிஸ்துவில் விசுவாசமற்றவர்களாக இருக்கலாம், அவருடைய வார்த்தையை அறியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த காரணத்திற்காக அவர்கள் தரக்கூடிய காணிக்கைகளை நிராகரிக்கக்கூடாது. தேவன் தம் உடைமைகளை விசுவாசிகளுடைய கரங்களிலும் கொடுத்திருக்கிறார், அவிசுவாசிகளுடைய கரங்களிலும் கொடுத்திருக்கிறார். விழுந்து போன உலகத்திற்காக செய்யப்பட வேண்டிய வேலையை செய்வதற்கு அவருக்குரியதை அவரிடமே அனைவரும் கொடுக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தில் இருக்கிற காலம் வரையிலும், தேவ ஆவியானவர் மனுபுத்திரரோடு போராடுகிற வரையிலும் உதவிகளை பெற வேண்டும், பிறருக்கு உதவ வேண்டும். வேதவாக்கியங்களில் வெளிப்படுத்தப்பட்டபடி சத்தியத்தின் வெளிச்சத்தை உலகத்திற்கு கொடுக்க வேண்டும். தம்முடைய நோக்கத்திற்காக கொடுப்பதற்கு தேவனால் தூண்டப்படுகிற உலகத்தாரிடமிருந்து காணிக்கைகளை வாங்கிக் கொள்ள வேண்டும்.
இன்று ஒட்டுமொத்த உலகமும் துன்மார்க்கருடைய பிடியில் இருந்தாலும், உலகமனைத்தும் அதன் ஐசுவரியங்களும் பொக்கிஷங்களும் தேவனுக்கு சொந்தமானவை. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாயிரமாய்த் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளிலுள்ள பறவைகளையெல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகளெல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. சரியான நியதிகளை பெரிதாகப் போற்றினாலும் கூட
இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யம் பரவும்படிக்கு பரலோகம் அனுப்புகிற ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்துவது தங்களுடைய சிலாக்கியமும் கடமையுமாக இருக்கிறது என்பதை கிறிஸ்தவர்கள் உணர்ந்தால், இன்னும் முழுமையாக உணர்ந்தால், ஓ எவ்வளவு நன்றாக இருக்கும். ஊழியர்களுக்கு அறிவுரை. சேர்ப்பின் பண்டிகைக்காக ஆயத்தமாக்கப்பட்ட பிரசுரங்கள் மூலம் விசேஷித்த ஊழிய பணியை செய்யவிருக்கிற அனைவருக்கும் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், உங்களுடைய முயற்சிகளில் கருத்தாக இருங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலின் கீழ் வாழுங்கள். உங்கள் கிறிஸ்தவ அனுபவத்தில் அனுதன தினமும் வளருங்கள். சிறப்பு தகுதியுடையவர்கள் வாழ்விலும் தாழ்விலும் அவிசுவாசிகளுக்காக ஊழியம் செய்யட்டும். அழிந்து போகிற ஆத்துமாக்களை கருத்தோடு தேடுங்கள். ஓ, வழிதப்பிப் போனோரை மீண்டும் தம் மந்தைக்குள் கொண்டு வருவதற்கு கிறிஸ்து எவ்வளவாய் இயங்குகிறாரென சிந்தியுங்கள். ஆத்துமாக்கள் மேல் கவனமாக இருங்கள். அவர்களுக்காக கணக்கு கொடுக்க வேண்டும். இந்த சத்தியம் பற்றி நீங்கள் ஏன் எனக்கு சொல்லவில்லை? என் ஆத்துமா மேல் நீங்கள் ஏன் அக்கறை காட்டவில்லை என்று சொல்கிறவன் ஒருவன் கூட நியாயத்தீர்ப்பு நாளில் காணப்படாதபடிக்கு உங்கள் திருச்சபையிலும் அக்கம் பக்கத்திலும் நீங்கள் செய்கிற நற்செய்தி ஊழியத்தில் உங்களுடைய வெளிச்சம் தெளிவாக தொடர்ந்து பிரகாசிக்கட்டும். எனவே நம் விசுவாசத்தைச் சேராதவர்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட புத்தகப் படைப்புகளை விநியோகிப்பதில் நாம் கவனமாக இருப்போமாக. அவிசுவாசிகளுடைய கவனம் சிதறாதபடிக்கு ஒவ்வொரு வாய்ப்பையும் நன்றாக பயன்படுத்துவோமாக. அந்த புத்தகங்களை வாங்குகிற ஒவ்வொருவரிடம் அவற்றை சேர்ப்போமாக. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்கிற செய்தியை அறிவிக்கும்படி நம்மை பரிசுத்தம் பண்ணுவோமாக. வெற்றிக்கு இன்றியமையாதது. தற்போதைய சத்தியத்தையும் தேவ நோக்கத்தோடு சம்பந்தப்பட்ட மகிமையான தேவ வழிநடத்துதல்களையும் குறித்த அறிவை மற்றவர்களுக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு திட்டத்தை செயல்படுத்தும்போது, யாருடைய நாமத்தை மேன்மைப்படுத்த விரும்புகிறோமோ அவரிடம் முற்றிலும் நம்மை நாம் முதலாவது அர்ப்பணிக்க வேண்டும். நாம் சந்திக்கச் செல்பவர்களுக்காக ஊக்கத்துடன் ஜெபிக்கவும் வேண்டும். உயிருள்ள விசுவாசத்தால் அவர்களில் ஒவ்வொருவரையும் தேவ பிரசன்னத்திற்குள் கொண்டு வர வேண்டும். மனிதனுடைய எண்ணத்தையும் நோக்கங்களையும் தேவன் அறிவார். நம்மை உருக்குவது அவருக்கு கடினமே அல்ல. கடினமான இருதயத்தை அக்கினி போன்ற தாக்கத்தால் மிருதுவாக்குவது அவருடைய ஆவியானவருக்கு கடினமல்ல. ஆத்துமாவை அன்பாலும் கனிவாலும் நிறைப்பது அவருக்கு கடினமல்ல. அவருடைய பரிசுத்த ஆவியின் கிருபைகளை நமக்கு கொடுப்பதும் ஆத்துமாக்களுக்காக பிராயசப்பட்டு அங்குமிங்கும் செல்ல நம்மை தகுதிப்படுத்துவதும் அவருக்கு கடினமல்ல. மனிதர்களை நாம் ஞானமாக அணுகியிருந்தால், ஊழியம் குறித்த அறிவில் பழக்கியிருந்தால், நம் சிலாக்கியமாக விளங்குகிற ஊழியத்தை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு கொடுத்து அதை செய்யும்படி அவர்களை தூண்டியிருந்தால், தேவ பணியானது இப்போது பெற்று வருவதை விட அதிக அங்கீகாரங்களை பெற்றிருக்கும். நாம் தேவ ஊழியர்களாக ஞானமும் விவேகமுமான போக்கை கடைபிடித்திருந்தால், அவருடைய நல்ல கரமானது நம்முடைய முயற்சிகளில் நம்மை செழிக்கச் செய்திருக்கும். ஆண்டவருடைய ஊழியத்தில் ஈடுபட்டுள்ள அனைவரும் உண்மையோடும் முன்னறிவோடும் இருப்பதைச் சார்ந்து எவ்வளவு நன்மைகள் இருக்கிறதென்பதை உணர்ந்தால், அவர்களுடைய முயற்சிகளுக்கு அதிக வெற்றி கிடைத்திருக்கும். நம்மை கட்டுப்படுத்துகிற வல்லமைகளிடமிருந்து உரிமையாக நாம் பெற்றிருக்க வேண்டியதை பெரும்பாலும் நாம் பெறத் தவறுவதற்கு நம் சந்தேக மனப்பான்மையும் மந்த நிலையும்தான் காரணமாக இருக்கின்றன. நம்மால் இயன்றதைச் செய்ய நாம் ஆயத்தமாகச் செய்தால் தேவன் நமக்காக கிரியை செய்வார். உள்நாட்டு ஊழிய பணியா, அயல்நாட்டு ஊழிய பணியா? அயல்நாட்டு ஊழியாட்டு ஊழிய பணிகளின் வெற்றிக்காக தாராள மனதோடும் சுய மறுப்போடும் சுய தியாகத்தோடும் செயல்பட்டிருந்தால் உள்நாட்டு ஊழிய பணி எல்லா விதத்திலும் வளர்ச்சியடைந்திருக்கும். ஏனென்றால் தேவனுக்காக அயல்நாடுகளில் செய்யப்படும் சுவிசேஷ பணியின் தாக்கம்தான் பெரும்பாலும் உள்நாட்டு ஊழிய பணியின் வெற்றியில் பிரதிபலிக்கிறது. தேவநோக்கத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய மும்முரமாகச் செயல்படும்போது சகல வல்லமையின் ஆதரமானவரோடு நம் மனதை தொடர்பு கொள்ள வைக்கிறோம். அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு தொழிலதிபர் தீவிர கிறிஸ்தவர். 24 மணி நேரமும் கிறிஸ்தவுக்காகவேதான் ஊழியம் செய்ததாகதன் சகவேலையாள் ஒருவரிடம் இவ்வாறு சொன்னார். என் தொழில் நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் என் எஜமானை பிரதிபலிக்க முயல்கிறேன். வாய்ப்பு கிடைக்கும்போது அவருக்காக மக்களை ஆதாயப்படுத்த முயல்கிறேன். நாள் முழுவதும் கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிறேன். இரவில் நான் தூங்கும்போது சீனாவில் அவருக்காக ஊழியம் செய்கிற ஒருவர் என்னிடம் இருக்கிறார் என்று சொன்னார். பிறகு அது குறித்து விளக்கினபோது, நான் வாலிபனாக இருந்தபோது அஞ்ஞானிகளின் மத்தியில் நற்செய்தி ஊழியம் செய்ய தீர்மானமாக இருந்தேன். ஆனால் என் அப்பா மரித்துவிட்டதால் என் குடும்பத்தினரை கவனிப்பதற்காக அவருடைய தொழிலை செய்ய வேண்டியதாயிற்று. நானே செல்வதற்கு பதிலாக இப்போது ஒரு நற்செய்தியாளருக்கு உதவி செய்து வருகிறேன். சீனாவிலுள்ள ஒரு குறிப்பிட்ட மாகாணத்திலுள்ள ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் என்னுடைய பணியாளர் தங்கியிருக்கிறார். நான் தூங்கும்போதும் கூட என்னுடைய பிரதிநிதி மூலமாக கிறிஸ்துவுக்காக நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னார்.
இதேபோல ஊழியம் செய்கிற செவன்டே அட்வென்டிஸ்டுகள் இல்லையா? ஏற்கனவே சத்தியத்தை அறிந்த திருச்சபைகளில் ஊழியர்களை ஊழியம் செய்ய வைப்பதற்கு பதிலாக திருச்சபையின் அங்கத்தினர்கள் அந்த ஊழியர்களை பார்த்து பின்வருமாறு சொல்ல வேண்டும். இருளில் அழிந்து கொண்டிருக்கும் ஆத்துமாக்களுக்கு ஊழியம் செய்யச் செல்லுங்கள். திருச்சபையின் ஆராதனைகளை நாங்களே நடத்திக் கொள்ளுவோம். கூட்டங்களை நடத்துவோம். கிறிஸ்துவுக்குள் தரிந்திருந்து ஆவிக்குரிய வாழ்வை காத்துக் கொள்வோம். எங்களைச் சுற்றிலுமுள்ள ஆத்துமாக்களுக்காக ஊழியம் செய்வோம். அதிக தேவையுள்ள யாருமற்ற களங்களில் ஊழியம் செய்பவர்களை எங்களுடைய ஜபங்களாலும் காணிக்கைகளாலும் தாங்குவோம் என்று சொல்ல வேண்டும். பின்பற்ற தகுந்த ஓர் உதாரணம், ஆண்டவருடைய பொக்கிஷச் சாலையில் இரண்டு காசுகளை போட்ட அந்த ஏழை விதவை தான் செய்வது இன்னதென்று கொஞ்சங்கூட அறிந்திருக்கவில்லை. சுயதியாகத்திற்கான அவளுடைய முன்மாதிரியால் ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு காலத்திலும் ஆயிரக்கணக்கானோர் மனம் மாறியிருக்கிறார்கள். உயர்ந்தோரும் தாழ்ந்தோரும், ஏழைகளும் பணக்காரரும் தேவனுடைய பொக்கிஷச் சாலைக்குள் காணிக்கைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஊழிய பணிகளை தாங்கவும், மருத்துவமனைகளை நிறுவவும், பசியுள்ளோருக்கு உணவளிக்கவும், வஸ்திரமற்றோரை உடுத்துவிக்கவும், வியாதியஸ்தரை குணமாக்கவும், ஏழைகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் அது உதவியுள்ளது. அவளுடைய சுயநலமற்ற செய்கையால் ஏராளமானோர் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளார்கள். நெகேமியாவின் வாழ்க்கையிலிருந்து பாடங்கள். முந்தைய வருடங்களில் நம்முடைய நண்பர்கள் அயலகத்தாருக்கு முன்பாக நம் ஊழியப் பணியையும் அதன் வளர்ச்சியையும் தெரிவிக்கிற திட்டத்திற்கு ஆதரவாக நான் பேசியுள்ளேன். அப்போது நெகேமியாவின் முன்மாதிரியை சுட்டிக்காட்டியுள்ளேன். இப்போது ஜபத்திற்கும் விசுவாசத்திற்கும் பகுத்தறிவுக்கும் முன்மாதிரியான இந்தனிதனுடைய அனுபவம் பற்றி புதிதாக நம் சகோதரரும் சகோதரிகளும் ஆராய வேண்டுமென வலியுறுத்த விரும்புகிறேன். தேவனுடைய நோக்கத்தின் நலன்களை முன்னிட்டு தன் நண்பரான அர்த்தசஷ்டா ராஜாவிடம் உதவி கேட்பதற்கு அவன் தைரியம் கொண்டான். கொடுக்க வசதியுள்ளவரிடம் உதவி கேட்டல். ஜப வீரர்கள் செயல் வீரர்களாக இருக்க வேண்டும். ஆயத்தமும் விருப்பமும் உள்ளவர்கள் ஊழியம் செய்வதற்கான வழிகளையும் வசதிகளையும் காண்பார்கள். நிச்சயமற்ற நிலைகளைச் சார்ந்து நெகேமியாயிருக்கவில்லை. தன்னிடம் இல்லாத வசதிகளைக் கொடுக்க வசதியுள்ளவர்களிடம் கேட்டு பெற்றுக்கொண்டான். ஊழியப் பணிக்கான தைரியம் மேலான வல்லமையால் கிடைத்தது. நெகேமியாவும் அர்த்தசஷ்டாவும் நேருக்கு நேர் சந்தித்தார்கள். ஒருவன் கடைநிலை வேலைக்காரன், அடுத்தவர் உலகின் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் பேரரசர். அந்தஸ்தில் பார்த்தால் இருவருக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது. ஆனால் அதைவிட ஒழுக்கத்தில் இருவரும் இருவேறு நிலைகளில் இருந்தார்கள். அவன் என் பெலனைப் பற்றிக் கொண்டு என்னோடே ஒப்புரவாகட்டும், அவன் என்னோடே ஒப்புரவாவான் என்று ராஜாதி ராஜா கொடுத்த அழைப்புக்கு நெகேமியா இணங்கியிருந்தான். தன் வேண்டுதலை தேவன் நிறைவேற்ற வேண்டுமென்று பரலோகத்தை நோக்கி மனதிற்குள் வேண்டுதல் செய்தது போல பல வாரங்களாக செய்து வந்திருந்தான். இப்போது சர்வ ஞானமும் சர்வ வல்லமையும் படைத்த நண்பர் ஒருவர் தன் பட்சத்தில கிரியை செய்ய தனக்கு இருக்கிறார் என்கிற எண்ணத்தால் தைரியமடைந்து தன்னுடைய அரசவைப் பணியிலிருந்து விடுபட சில காலம் தன்னை அனுமதிக்க வேண்டுமென்றும், எருசலேமின் பாழான இடங்களை எடுத்துக் கட்டி மீண்டும் அதை வலுவானதும் பாதுகாப்பானதுமான நகரமாக மாற்ற தனக்கு அதிகாரம் வழங்குமாறு ராஜாவிடம் தன் ஆசையைத் தெரிவித்தான். அந்த வேண்டுகோளைச் சார்ந்துதான் யூத நகரத்திற்கும் தேசத்திற்குமான நன்மை இருந்தது. என் தேவனுடைய தயவுள்ளகரம் என்மேலிருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார் என்று நெகேமியா சொல்கிறான். அதிகாரப்பூர்வ ஒப்புதலை பெறுதல். ராஜாவிடம் நெகேமியா வேண்டிக் கொண்டதற்குச் சாதகமான பதிலை ராஜா சொன்னதால் தன் திட்டங்களின்படி செய்வதற்குத் தேவையான உதவிகளைக் கேட்கிற தைரியம் அவனுக்கு வந்தது. தன் பணிக்கு மதிப்பும் அதிகாரமும் உண்டாகும்படிக்கும் பயணம் பாதுகாப்பாக அமையவும் இராணுவ பாதுகாப்பையும் கேட்டுப் பெற்றான். ஐப்ராத்துக்கு அப்பாலுள்ள பகுதிகளை கடந்துதான் யூதேயாவுக்குச் செல்ல வேண்டியிருந்தது. எனவே அங்குள்ள தேசாதிபதிகளிடம் கொடுக்க ராஜாவிடமிருந்து நிருபங்களை வாங்கினான். மேலும் நெகேமியா கட்ட நினைத்திருந்த கட்டிடங்களுக்கும் எருசலேமின் மதில்களுக்கும் தேவையான மரச்சாமான்களை கொடுக்கும்படிக்கு லீபனோனின் மலைப்பகுதிகளிலிருந்த ராஜாவின் வனக்காவலனுக்கு கட்டளையிடுகிற நிருபத்தையும் பெற்றான். தான் மேற்கொண்ட பணியில் தான் வரம்பு மீறி செயல்பட்டதாக எவ்விதத்திலும் குற்றச்சாட்டு எழாதபடிக்கு தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரமும் சலுகைகளையும் தெளிவாக வரையறுக்கப்படுவதில் நெகேமியா கருத்துடன் இருந்தான். தான் பயணம் செய்யும் பகுதியிலுள்ள தேசாதிபதிகளுக்கு ராஜாவிடமிருந்து நிருபங்களை வாங்கிச் சென்றதால் நெகேமியாவுக்கு மதிப்பான வரவேற்பும் உடனடி உதவியும் கிடைத்தன. பெர்சிய ராஜாவின் அதிகாரத்தால் பாதுகாக்கப்பட்ட அதிகாரியை சீண்டுவதற்கு எந்த எதிரியும் துணியவில்லை. மேலும் மாகாணத்தின் அதிகாரிகள் அவனை மதிப்போடு நடத்தினார்கள். நெகேமியாவின் பயணம் பாதுகாப்பாக பயன்மிக்கதாக விளங்கியது. தடைகளை எதிர்கொள்ளுதல். இராணுவ பாதுகாப்புடன் எருசலேமுக்குச் சென்ற செயலானது முக்கியமான பணிக்காக அவன் வந்திருப்பதைக் காட்டியது. அதனால் இஸ்ரவேலின் எதிரிகளின் வெறுப்பையும் பொறாமையையும் அது தூண்டியது. எருசலேமுக்கு அருகே குடியேறியிருந்த அஞ்ஞான கோத்திரத்தார் யூதர் மேல் நிந்தைக்கு மேல் நிந்தையையும் அழிவுக்கு மேல் அழிவையும் குவித்து அவர்களுக்கு எதிராக துணிகரமான பகைச் செயல்களில் முன்பு ஈடுபட்டிருந்தார்கள். ஒரேனியனாகிய சன்பல்லாத்து, அம்மோனியனாகிய துபியா, அரேபியனாகிய கேஷேம் போன்று அக்கோத்திரங்களைச் சேர்ந்த ஒரு சில தலைவர்கள் தாம் அந்த நாசவேலையில் ஈடுபட்டவர்களில் முக்கியமானவர்கள். அந்நேர முதல் நெகேமியாவின் நடவடிக்கைகளை அவர்கள் பொறாமையான கண்களுடன் பார்த்தார்கள். தங்களுடைய அதிகாரத்தை வைத்து அவருடைய திட்டங்களை தகர்த்து வேலையை தடுப்பதற்கு எல்லா விதங்களிலும் கடுமையாக முயன்றார்கள். பணியாளர்களிடம் சந்தேக வார்த்தைகளை பேசி வெற்றி கிடைக்காதென்கிற அவநம்பிக்கையை அவர்களில் உண்டாக்கி அவர்களுக்குள் பிரிவினையை உண்டாக்க முயன்றார்கள். மேலும் கட்டுகிறவர்களுடைய பிரயாசங்களை நிந்தித்தார்கள். அந்த முயற்சி வெற்றியடைய வாய்ப்பில்லை என்றார்கள். அது தோல்வியில் முடியுமென்றார்கள். மதலின் மேல் நின்ற கட்டுமானக்காரர்கள் முன்பை விட அதிக தீவிரமான எதிர்ப்பை எதிர்கொள்ள வேண்டியதாயிற்று. சற்றும் அயராத எதிரிகளின் சதித்திட்டங்களை முறியடிக்க தங்களை எப்போதும் பாதுகாக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். எதிரிகளின் தூதுவர்கள் பொய் அறிக்கைகளை பரப்பி அவர்களுடைய தைரியத்தை இழக்கச் செய்வதற்கு பிரயத்தனம் பண்ணினார்கள். போலி காரணங்களைச் சொல்லி நெகேமியாவை தங்களுடைய பிரயத்தனத்தில் இணைத்துக் கொள்ள சதித்திட்டம் தீட்டினார்கள். வஞ்சக இருதயம் படைத்த யூதர்கள் இந்த துரோகப்போக்குக்கு உதவ ஆயத்தமாக இருந்தார்கள். எதிரிகளின் தூதுவர்கள் தங்களை நண்பர்களெனச் சொல்லிக் கொண்டு கட்டுகிறவர்களோடு கலந்தார்கள். திட்டத்தை மாற்றும்படி ஆலோசனை சொன்னார்கள். குழப்பத்தையும் கலக்கத்தையும் உண்டாக்கவும் அவநம்பிக்கையையும் சந்தேகத்தையும் உருவாக்கவும் பணியாளர்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்கும் பல வழிகளில் முயன்றார்கள். இதே தடைகளைச் சந்திக்கிற இன்றைய தலைவர்கள்
நெகேமியாவின் அனுபவம்தான் இக்காலத்தில் தேவப்பிள்ளைகளிடம் மீண்டும் காணப்படுகிறது. சத்தியத்தின் நோக்கத்திற்காக பிரயாசப்படுபவர்கள் சத்தியத்தின் எதிரிகளுடைய கோபத்தை தூண்டாமல் அதை செய்ய முடியாது என்பதை கண்டு கொள்வார்கள். அவர்கள் ஈடுபட்டுள்ள பணிக்கு தேவன் அவர்களை அழைத்திருக்கலாம். அவர்களுடைய ஊழியத்தை அங்கீகரித்திருக்கலாம். ஆனாலும் நிந்தையிலும் பரிகாசத்திலுமிருந்து அவர்கள் தப்பிக்க முடியாது. உண்மையற்றவர்கள், நம்ப முடியாதவர்கள், சூழ்ச்சி செய்பவர்கள், மாய்மாலக்காரர்கள், சுருக்கமாகச் சொன்னால் அவர்களுடைய எதிரிகள் தங்கள் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு என்னவானாலும் இவர்களை குற்றஞ்சாட்டுவார்கள். தேவபக்தியற்றவர்களை பிரியப்படுத்துவதற்காக பரிசுத்தமானவைகள் நிந்தையான விதங்களில் சுட்டிக்காட்டப்படும். பொறாமை, கசப்பு, அவபக்தி,
வெறுப்பு இவற்றோடு கூட கிண்டலும் கீழ்த்தரமான நகைச்சுவையும் சொற்ப அளவு கலந்தாலும் போதும். தேவ நிந்தனை செய்கிற பரியாசக்காரனை அது குஷிப்படுத்திவிடும். துணிகரமான இந்த பரியாசக்காரர்கள் ஒருவருக்கொருவர் கபட்டுத்தன்மையை வளர்த்து தேவ தூஷண வேளையில் ஒருவரையொருவர் தைரியப்படுத்துவார்கள். அவமதிப்பும் ஏளனமும் மனித இயல்புக்கு வேதனை தரக்கூடியவை. ஆனால் தேவனுக்கு உண்மையாக இருக்கிற அனைவருமே அதை சகித்தாக வேண்டும். தேவன் தங்கள் மேல் சுமத்தியுள்ள பணியை செய்யாதபடிக்கு ஆத்துமாக்களை திசை திருப்ப இதை கையாளுவது சாத்தானுடைய திட்டமாக இருக்கிறது. விடாய்த்து போன படைகளை அணிதிரட்டுதல்.
அமைதியாகவும் அலங்கம் நெடுகிலும் நெகேமியா சுற்றி வந்தான்.
நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது. அதுவரையிலும் நான் யூதருக்காகிலும் ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகளுக்காகிலும் வேலை செய்கிற மற்றவர்களுக்காகிலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை என்கிறான். நோட்டமிடுகிற வேதனை மிக்க அந்தப் பணி குறித்து எதிரிகளுடைய கவனமும் நண்பர்களுடைய கவனமும் தன் பக்கன் பக்கம் திரும்புவதை நெகேமியா விரும்பவில்லை. ஏனென்றால் பரபரப்பான செய்தி கிளம்பி அந்தச் செய்திகள் பரவி தன் பணி கெடுவதையோ தடைபடுவதையோ அவன் விரும்பவில்லை. பின் அந்த இராத்திரி வேளை முழுவதிலும் நெகேமியா ஜெபித்தான். ஏனென்றால் விடாய்த்தும் பிரிவுபட்டும் கிடந்த தன் தேசத்தாரை காலையில் எழுப்பி ஒன்று சேர்ப்பதற்கு ஊக்கமாக முயல வேண்டுமே. நகரத்தின் மதில்களைக் கட்டும் பணியில் குடிமக்கள் தன்னோடு ஒத்துழைக்க வேண்டுமென்று ராஜாவிடம் அதிகாரம் பெற்று வந்திருந்தாலும் அதிகாரத்தினால் மட்டுமே அதைச் சாதிக்க நெகேமியா விரும்பவில்லை. மாறாக மக்களுடைய நம்பிக்கையையும் அனுதாபத்தையும் பெற முயன்றான். தான் மேற்கொண்ட மாபெரும் பணியின் வெற்றிக்கு மக்களுடைய இருதயங்களும் கைகளும் ஒன்றுபட வேண்டியது மிகவும் முக்கியம் என்பதை அறிந்திருந்தான்.
மறுநாளில் மக்கள் அனைவரையும் அவன் அழைத்தபோது தூங்கிக் கொண்டிருந்த அவர்களுடைய ஆற்றல்களை எழுப்பவும் சிதறிக் கிடந்தவர்களை ஒன்று சேர்க்கவும் ஏற்றவாறு தன் வாதங்களை முன்வைத்தான். பெர்சிய ராஜாவின் அதிகாரமும் இஸ்ரவேலின் தேவனுடைய அதிகாரமும் தனக்கு ஆதரவாக இருப்பதைக் காட்டி அது குறித்த அனைத்தையும் அவர்களிடம் சொல்லி அந்தச் சாதகமான சூழலை பயன்படுத்திக் கொண்டு தன்னோடு எழுந்து மதிலை கட்டுவதற்கு வரமுயுமா முடியாதா என்கிற கேள்வியை நேரடியாக மக்களிடம் எழுப்பினான். இந்த வேண்டுகோள் அவர்களுடைய இருதயங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. பரலோகத்தின் தயவு தங்களுக்கு இருப்பதை அறிந்ததும் தாங்கள் பயந்ததை எண்ணி அவர்கள் வெட்கப்பட்டார்கள். புதிய தைரியத்தோடு எழுந்து கட்டுவோம் என்று ஏக குரலில் பெரும் சத்தமாய் சொன்னார்கள். நெகேமியாவின் பரிசுத்த ஆற்றலும் நம்பிக்கையும் மக்களையும் பற்றிக் கொண்டன. அந்த ஆவியை பெற்றதும் தங்கள் தலைவனுக்குத்த ஒழுக்க நிலைக்கு எழுந்து நின்றார்கள். அவனவன் தன் திராணிக்குத் தக்கதாக ஒரு நெகேமியாவாக காணப்பட்டான். ஒவ்வொருவனும் தன் சகோரனை அந்த வேளையில் பெலப்படுத்தி திடப்படுத்தினான். இஸ்ரவேலில் முதலிலாவது ஆசாரியர்கள் இணங்கினார்கள்.
நெகேமியாவினுடைய வைராக்கியத்தினாவியையும் ஊக்கத்தினாவியையும் முதலாவது பெற்றவர்கள் இஸ்ரவேலின் ஆசாரியர்கள்தாம். செல்வாக்குமிக்க பதவியில் அவர்கள் இருந்ததால் அந்தப் பணியை ஊக்குவிக்கவோ தடுக்கவோ அதிகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். துவக்கத்திலேயே அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தது அந்தப் பணியின் வெற்றியில் அதிக பங்காற்றியது. பரிசுத்தமான ஒவ்வொரு முயற்சியிலும் இவ்வாறே செய்யப்பட வேண்டும். திருச்சபையில் பொறுப்பும் செல்வாக்குமிக்க பதவிகளிலிருப்பவர்கள் தேவ பணியில் முன்னணியில் நிற்க வேண்டும். அவர்கள் தயக்கத்தோடு செயல்பட்டால் மற்றவர்கள் கொஞ்சங்கூட செயல்பட மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய உற்சாகம் அநேகரை எழுப்பிவிடும். அவர்களுடைய விளக்கு பிரகாசமாக எரியும்போது அந்த தீபம் ஓராயிரம் விளக்குகளை எரிய வைக்கும். ஒழுங்கமைப்பாளன் நெகேமியா. மக்கள் அனைவருமே ஒரே இருதயத்தோடும் தேசிய உணர்வின் ஆவியோடும் மகிழ்ச்சியோடு வேலை செய்ய எழுப்புதல் அடைந்தார்கள். செல்வாக்கும் பொறுப்புமுள்ள மனிதர்கள் குடிமக்களில் வெவ்வேறு வகுப்பினர்களை குழுக்களாக ஒழுங்கமைத்தார்கள். அலங்கத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை கட்டுகிற பொறுப்பை ஒவ்வொரு தலைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். இடிந்து கிடந்த எருசலேமின் மதில்களை கட்டுவதில் ஒற்றுமையோடு மக்கள் செய்த வேலையானது தேவனுக்கும் தூதர்களுக்கும் பிடித்தமான ஒன்றாக இருந்தது. அதிகாலை முதல் நட்சத்திரங்கள் காணுமட்டும் எழுந்த வேலை கருவிகளின் சத்தமானது கேட்பதற்கு மகிழ்ச்சியான ஒன்றாக இருந்தது.
மெய்யான தலைமைத்துவத்திற்கு எடுத்துக்காட்டு.
வேலை இப்போது துவங்கிவிட்டாலும் கூட நெகேமியாவின் வைராக்கியமும் ஆற்றலும் தனியவே இல்லை. பாரம் நீங்கிவிட்டதென நினைத்து கைகளை கட்டிக்கொண்டு நிற்கவில்லை. கொஞ்சமும் களைத்துப் போகாமல் விழிப்புடன் அந்த வேலையை தொடர்ந்து மேற்பார்வை செய்தான். பணியாளர்களுக்கு வழிகாட்டினான். தடை ஏதாவது ஏற்படுகிறதாவென கவனித்து வந்தான். ஒவ்வொரு அவசர நிலையிலும் உதவினான். 3 மைல் தூர அலங்கம் நெடுகிலும் அவனுடைய செல்வாக்கு கொஞ்சமும் குறையாமல் உணரப்பட்டது. பயந்தோரை சமயத்திற்கேற்ற வார்த்தைகளால் தேற்றினான். கருத்தோடு வேலை செய்தவர்களை பாராட்டினான். சுணங்கினவர்களை துரிதப்படுத்தினான். எதிரிகளின் நடமாட்டத்தை கழுகு கண்களோடு பார்த்து கொண்டே இருந்தான். ஏனென்றால் அவர்கள் அவ்வப்போது தூரத்தில் கூடினார்கள். கேடு விளைவிக்க சதித்திட்டம் போடுவது போல ஒருவரோடு ஒருவர் மும்முரமாக பேசிக் கொண்டார்கள். அதன் பிறகு வேலை செய்தவர்களின் அருகில் வந்தார்கள். வேலை செய்தவர்களுடைய கவனத்தை திருப்பவும் வேலையை தடுக்கவும் முயன்றார்கள். ஒவ்வொரு பணியாளின் கண்களும் அவ்வப்போது நெகேமியாவை நோக்கின. நெகேமியாவிடமிருந்து சிறு சமிக்ஞை கிடைத்தாலும் உடனே செயல்பட ஆயத்தமாக இருந்தார்கள். ஆனால் நெகேமியாவின் கண்களும் இருதயமும் ஒட்டுமொத்த வேலையையும் கண்காணித்து வந்த மாபெரும் கண்காணியை நோக்கியது. கட்ட வேண்டுமென்கிற நோக்கத்தை அவரே பணியாளர்களின் இருதயத்தில் வைத்திருந்தார். அவனுடைய இருதயம் தைரியத்திலும் விசுவாசத்திலும் பெலப்பட்டபோது, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடிவர பண்ணுவார் என்று நெகேமியா சொன்ன வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் அங்கே எதிரொலித்தன. அலங்கம் நெடுகிலும் வேலை செய்து வந்த பணியாளர்களுடைய இருதயங்களை பரவசப்படுத்தின. நெகேமியாவும் அவனுடைய கூட்டாளிகளும் கஷ்டங்களைக் கண்டு முடங்கவில்லை. சோதனைமிக்க வேலைகளைச் செய்யாமல் சாக்குப்போக்குச் சொல்லவில்லை. பகலிலோ இரவிலோ, தூங்குவதற்கு கிடைத்த சொற்ப நேரத்திலோ கூட அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை களையவில்லை. தங்கள் ஆயுதங்களை கீழே வைக்கவுமில்லை. நானாகிலும், என் சகோதரராகிலும், என் வேலைக்காரராகிலும், என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவகராகிலும் எங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாதிருந்தோம். அவரவருக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது என்றார் நெகேமியா. ஆவிக்குரிய இயக்கங்களில் காணப்படுகிற எதிர் செல்வாக்கு. இஸ்ரவேலின் பிரபுக்களிலும் அதிகாரிகளிலும் அநேகர் உண்மையோடு பணி செய்ய வந்தார்கள். ஆனால் தெக்கோவா பிரபுக்களில் ஒரு சிலர் தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. உண்மையோடு கட்டினவர்கள் வேத புத்தகத்தில் மதிப்போடு குறிப்பிடப்படுகிற அதே வேளையில், சோம்பேறியான இந்த பணியாளர்கள் பற்றியும் அவமான மாக நினைவு கூறப்படுகிறது. பின்வரும் சந்ததியார் அனைவருக்கும் ஓர் எச்சரிப்பாக எழுதப்பட்டுள்ளது. தேவ நோக்கத்திற்கான ஒரு காரியத்தில் தங்களால் மறுப்பு ஏதும் சொல்ல முடியாத போதிலும், அதில் அக்கறை ஏதுமின்றி அதற்கு உதவ எந்த முயற்சியும் எடுக்க மறுப்பவர்கள் எல்லா சபை இயக்கங்களிலும் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் உன்னதத்தில் பதிவு செய்யப்பட்டு வரும் ஒரு பதிவு குறித்து ஞாபகம் கொண்டால் நலமாயிருக்கும். அந்த பதிவு புத்தகத்தில் எதுவும் விடுபடப் போவதும் இல்லை, தவறு ஏற்படப் போவதும் இல்லை. அதிலிருந்துதான் அவர்கள் நியாயந்தீர்க்கப்படுவார்கள். தேவ சேவையில் புறக்கணிக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் அங்கே பதிவு செய்யப்படும். மேலும் அன்பாலும் விசுவாசத்தாலும் விளைந்த ஒவ்வொரு செயலும், அது எவ்வளவு சாதாரணமானதாக இருந்தாலும், நித்தியமாக அதில் பதிவு செய்யப்படும். இன்றைய நெகேமியாக்களுக்கான அழைப்பு. இன்று திருச்சபையில் நெகேமியாக்கள் தேவை. ஜெபிக்கவும் பிரசங்கிக்கவும் தெரிந்தவர்கள் மட்டுமல்ல, உறுதியும் ஆர்வமுமான நோக்கத்தோடு ஜெபிக்கிறவர்களும் பிரசங்கிக்கிறவர்களும் தேவை. தன் திட்டங்களை நிறைவேற்றும்படி இந்த எபிரேய தேச பக்தர் பின்பற்றின வழிதான் இன்று ஊழியர்களும் தலைவர்களும் பின்பற்ற வேண்டிய வழியாகும். அவர்கள் திட்டங்களைப் போட்ட துமே சபையாருக்கு அவை பிடித்துப் போய் ஒத்துழைப்பு தருகிற விதத்தில் அவர்களிடம் அவற்றை தெரிவிக்க வேண்டும். மக்களும் அந்த திட்டங்களை அறிந்து கொண்டு அந்த வேலையில் பங்கு பெறட்டும். அத்திட்டங்களின் வளர்ச்சியில் அவர்களுக்கு தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும். ஜெபம், விசுவாசம், ஞானம், சுசுசுறுப்பான செயல் போன்றவற்றால் என்ன சாதிக்கலாம் என்பதைத்தான் நெகேமியாவின் முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றி சுட்டி காட்டுகிறது. உயிருள்ள விசுவாசமானது ஊக்கத்தோடு செயல்படுவதற்கு தூண்டும். தலைவரிடம் வெளிப்படுகிற ஆவியை மக்கள் பெருமளவில் பிரதிபலிப்பார்கள். இக்காலத்தில்
உலகத்தை சோதிக்கக்கூடிய முக்கியமான பக்திக்குரிய சத்தியங்களை நம்புவதாகச் சொல்கிற தலைவர்கள் தேவனுடைய நாளில் நிற்கும்படி மக்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற தீவிர வைராக்கியமுடையவர்களாக காணப்படாவிட்டால் திருச்சபை அக்கறையற்றதாக, சோம்பேறித்தனமுள்ளதாக, சிற்றின்பத்தை நாடுகிறதாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை.